إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وذروا ما بقي من الربا إن كنتم مؤمنين صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم اجتنبوا الصبايا والرقاب قالوا يا رسول الله وما هن قال الشرك بالله والسحر وقتل النفس الذي حرم الله الا بالحق واكل الربا واكل مال اليتيم الى اخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து காக்கும் ஏனோ இறைவனாம் ஒருவனாம் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்து அல்ஹம்துலில்லா. ஏனோ வல்லோனுடைய உறுதி தூதுவராய் வந்துவித்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் கருணையும் சலாமும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையென பேணி நடந்த உத்தம சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வந்த சாபியங்கள், அவர்களுக்கு பிற்பட்ட சாபியங்கள், அவர்களுக்கு பின்னால் வந்த நல்லவர்கள், வல்லவர்கள், சுரதாக்கள், சாலிஹூன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், உலமாக்கள் அனைவர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இந்த ஜும்மாவுடைய நாளில் இயற்கைக்காகவே நீயத்துடன் ஏகாலத்துடன் வந்து அமைந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்காக எவற்றையெல்லாம் செய்யுங்கள், இவை கடமை என்று சொல்லியிருக்கானோ அவற்றையெல்லாம் அவசர அவசரமாக எடுத்து நடக்கும்படியும், எவற்றை விட்டும் இவைகள் தடுக்கப்பட்டவை ஹராம் செய்யவே வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறானோ அவைகளை விட்டு அவசரமாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் எனது குடும்பத்திற்கும் அதற்கு அப்பால் உங்களுக்கும் வசியத்தொன்னும் நல்லுவதற்கும் வருகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்க்கை வரையறைக்கு உட்பட்டது. மனிதன் என்பவன் இஸ்லாம் என்கின்ற ஒரு வரையறையை தாண்டி செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். மனிதனுடைய வாழ்க்கை இவைகள் கடமைகள், இவைகள் செய்ய வேண்டியவைகள், இவைகள் செய்யக்கூடாது என்பதெல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை என்பது இப்படித்தான் இருக்கிறது. அப்படியான வரையறைகளை ஒருவன் மீறி செய்ய முடியாது என்கின்ற விடயங்களை செய்வேன் என்று சொல்லியோ, செய்ய முடியுமான விடயங்களை செய்ய மாட்டேன் என்று சொல்லியோ இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு முஸ்லீம் என்பவன் இருக்கிறான். அப்படியான பல விடயங்கள் இஸ்லாத்திலே இருக்கிறது. இருந்தாலும் இஸ்லாமியன் என்கின்ற விதத்தில் இஸ்லாம் மிக முக்கியமான சில கடமைகளை அதிகமாகவே வலுக்கட்டாயமாக இவைகள் செய்யக்கூடாது என்றே சொல்லியிருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துகளுமே சலுகைகளும் இல்லை. சில விடயங்கள் இங்கு செய்யக்கூடாது என்றால் செய்யக்கூடாதுதான். அப்படியான சொல்லப்பட்ட சில விடயங்கள் இன்றைய சமுதாய கண்ணோட்டத்தில் ஒரு சிறு விடயமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலையை நாங்கள் பார்க்கலாம். இன்று அல்லாஹ்வும் ரசூலும் பாரதூரமாக சொன்ன விடயங்கள் இன்று சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய சில விடயங்களுடைய சமூகத்திலே இருக்கிறது. சமூக நோய்கள் என்று சொல்வார்கள். இந்த சமூகத்தில் தொற்று இருக்கக்கூடிய சமூக நோய்களாக அவர்கள் வர்ணிக்கப்படுகின்றன. அப்படியான ஒரு விடயம் தொடர்பாக இன்றைய சமூகம் சாதாரணமாக சிந்திக்கின்ற, செய்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய கோபத்தை நேரடியாக பெற்றுத்தரக்கூடிய அவளையும் பரக்கத்தையும் வகனத்தையும் இந்த ஊரிலிருந்தோ இந்த உலகத்திலிருந்தோ முற்றாக துடைத்தெறியக்கூடிய ஒரு விடயம்தான் வட்டி என்பது. அன்புக்குரிய தலைவர்களே, பொதுவாக இஸ்லாம் இந்த வட்டியுடைய விடயம் தொடர்பாக சொல்லியிருக்கக்கூடிய எச்சரிக்கைகள் சொல்லிருக்கக்கூடிய அந்த காரணிகள் வேறு எந்த இஸ்லாமிய தடைக்கப்பட்ட கடமைகளுக்கும் அல்லாஹ்வுக்காக சொல்லியிருக்கவில்லை. விபச்சாரத்துக்கு கூட அல்லது களவுக்கு கூட அல்லது சிறை கொள்ளைகளுக்கு கூட அந்த அளவுக்கு வட்டி தொடர்பாக சொல்லப்பட்ட யாசினங்களும் அது தொடர்பான சட்டத்திட்டங்களும் அந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குமா பட்டிருக்கிறதா என்றால் அது இரண்டாம் தாரமாக வைத்து பார்க்க வேண்டி ஒரு சூழல். அந்த அளவுக்கு மற்றைய விடயத்திலே அல்லாஹ்வும் ரசூலும் மிக தெளிவாக ஒரு கோணம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், அப்படியான ஒரு கடமை, அப்படியான தடுக்கப்பட்ட ஒரு விடயம் இன்றைய சமூகத்தில் ஒரு சர்வசாதாரணமாக இருப்பதை பார்க்கிறோம். உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை பொருளாதாரத்தை சூழ்ந்தது. இன்று மனிதன் சம்பாதித்தது எளிய விடயங்கள், தன்னுடைய குடும்ப விடயம், தன்னை சார்ந்துள்ள சூழலுடைய விடயம் எல்லாவற்றிலும் பொருளாதாரத்தை ஒரு பெரும் ஒரு பெரும் அங்கமாக பார்க்கிறார். பொருளாதாரம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு இன்றைய மனிதன் தள்ளப்பட்டிருக்கிறார். யாரிடம் கேட்டாலும் தனக்கென்று ஒரு பொருளாதார நிலைமை சரியாக இருக்கும் என்றால், தனக்கு சம்பாத்தியம் இருக்கும் என்றால், தான் உயர்ந்த ஒரு நிலைமையில் இருப்பதற்கு பொருளாதாரம் என்பது மிக முக்கியமான அவசியம், அந்த பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வதே இந்த சமூகத்திலே எனக்கு பெரும் கடமை என்று கூறக்கூடிய விடயங்களை பார்க்கிறோம். அது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய பெரிய இன்றைய சமூக கடமை தனக்கென்ற ஒரு பொருளாதார நிலைமைகளை ஏற்படுத்திக் கொள்வது. இந்த அதிகமானவர்கள் படிக்கின்ற விடயங்களாக இருந்தாலும் சரி, தொழில் பார்க்கின்ற விடயமாக இருந்தாலும், தன்னுடைய குடும்பத்தை கொண்டு செல்வதற்கு பொருளாதாரம் என்பது தேவை என்கின்ற ஒரு காரணியை சொல்வார்கள். அப்படி பொருளாதாரம் என்பது மனிதர்களை பொறுத்தவரைக்கும் தவிர்க்க முடியாத ஒரு காரணி. ஆனால் அந்த பொருளாதாரத்தை ஈட்டுகின்ற விதமும் அதிலே அவன் பிரயத்தனம் படுகின்ற விடயத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகத்தான் நாங்கள் எல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். இன்று வாழ்க்கை என்பது பொருளாதாரத்தை மாத்திரம் சார்ந்த ஒரு விடயம் அல்ல. இன்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய இரண்டு விடயம் இந்த உலகிலும் சரி, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட மனித வாழ்க்கையிலும் சரி, அவனுடைய பொருளாதாரம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்றால் இஸ்லாம் இரண்டு விடயங்களை சொல்கிறது. இரண்டு விடயங்கள் மிக சிறப்பாக இருக்கும் என்றால், மனிதர்களுடைய பொருளாதாரமும் சிறப்பாக இருக்கும், உலகத்தினுடைய பொருளாதார சமூக நிலைமைகளும் சிறப்பாக இருக்கும். ஒரு தன்னிறைவாக ஒரு சமுதாயத்தை பார்க்கலாம் என்பது இஸ்லாத்துடைய வாதம். அதிலே ஒன்று செய்யுங்கள் என்று கட்டளையிடப்பட்ட ஒரு பரவான விடயம், இரண்டாவது செய்யவே வேண்டாம் என்று தடுக்கப்பட்ட அறமான விடயம். இந்த இரண்டு விடயங்களையும் ஒரு மனிதன் தடுக்கப்பட்ட விடயத்தை வேண்டாம் என்றும் சர்வான விடயத்தை செய்கிற போது பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனை இந்த சமூகத்தில் இயலாது. அதிலே செய்ய சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய கடமை இது பரவ என்று சொல்லியிருக்கக்கூடிய விடயம் ஜகாத். இரண்டாவது செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கக்கூடிய மிக கண்டிப்பான விடயம் பற்றி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜகாத் கொடுக்கிற போது பொருளாதாரம் தானாக உயரும் என்பதை இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் நீங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். அடுத்து தடுக்கப்பட்ட வட்டி என்பது ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் உயர்கிறது என்று இருந்தாலும் அவனுடைய எப்போதாவது ஒரு நாள் வீழ்ந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவான் என்பதும் இஸ்லாத்தினுடைய வியூகம். இந்த இரண்டு விடயங்களும் வட்டியை தவிர்க்கிற போதும் ஜகாத்தை கொடுக்கிற போதும் நிச்சயமாக ஒரு சிறந்த பொருளாதாரம் உள்ள தனி மனிதர்களை உருவாக்கலாம் என்கின்ற ஒரு விடயத்தை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. அன்பானவர்களே, ஏனென்றால் அந்த அளவுக்கு என்ன சார்பூரமான விடயம் பற்றியே இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி உள்ளது. அரபியை பொறுத்தவரைக்கும் பட்டி என்பதற்கு சொல்வார்கள் அத்யாதா. தியாதா என்பது அதிகரிப்பது, தன்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை எத்தனையேனும் எப்படியேனும் அதிகரித்து விட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஹராம் ஹலால் இரண்டாவது விடயம், எப்படி என்றாலும் பொருளாதாரம் சரியாக இருக்க வேண்டும், பணம் இலக்கி இருக்க வேண்டும், மற்றவர்களைப் போன்று என்னிடமும் ஆடம்பரமான காரும் வசதிகளும் வீடும் சக்கர வீரங்களும் என்னிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இருக்கக்கூடிய அப்படியான சூழ்நிலைகளுக்காக வேண்டி அன்புக்குரிய தவறுகளை சக்தி என்கின்ற விடயம் ஜியாதா. அதை வைத்து தன்னுடைய பொருளாதாரத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் சக்தி என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். அன்புக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸூனு கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல் அன் அர்பைன், நாளை மறுமையுடைய நாளிலே ஒரு மனிதனிடம் நான்கு கேள்விகள் கேட்கப்படும். அந்த நான்கு கேள்விகளுக்கும் மிகச்சரியான புத்தி சாதுரியமான பதிலை சொல்லாத வரைக்கும் இறைவனுடைய சன்னிதானத்தை விட்டு அவனுடைய கால் ஒரு கணமேனும் அசையாது. அந்த நான்கு கேள்விகளுக்கும் அவன் பதில் அளிக்காத வரை இறைவனுடைய அந்த இடத்தில் இருந்து அவரால் அசையவே முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன அந்த நான்கு விடயம்? முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதனிடம் மறுமையில் முதன் முதலாக கேட்கக்கூடிய விடயங்களுக்கு அப்பால் மிக முக்கியமான நான்கு விடயங்களை கேட்கிறான். அதில் முதலாவது உம்ரிஹி, அவனுடைய உன்னுடைய வாழ்நாளை எப்படி கழித்தாய், வாழ்க்கையில் இத்தனை சந்தோஷமான நிகழ்வுகள் இருந்தது, துக்ககரமான பல விடயங்கள் இருந்தது, ஏற்கனவே தாழ்வு உன்னுடைய வாழ்க்கையை தாண்டவம் ஆடியது, இப்படியான சந்தோஷ துக்ககரமான சூழ்நிலைகளில் எல்லாம் இறைவனுடைய அடிமைத்தனத்தை உறுதிப்படுத்துகின்ற விதத்திலும் நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு சென்றாய் என்கின்ற ஒரு கேள்வி பலமாக வேண்டும். அந்த கேள்விக்கு மிகச்சரியான பதில் இருக்கும் என்றால் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு மிகச் சிறப்பாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை இறைவனுக்கு பொருத்தமானதாக இருந்ததா, உன்னுடைய பொருளாதாரம் இறைவனுக்கு பொருத்தமானதாக இருந்ததா, நீ செயற்பட்ட விதம் இறைவனுக்கு பொருத்தமானதாக இருந்ததா, இறைவன் கடமை என்று சொன்ன விடயங்களை சிரமம் மேற்கொண்டு நீ செய்தாயா என்கின்ற பல கேள்விகளுக்கான பதிலை அந்த இடத்திலே நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் அன்பானவர்களே. இரண்டாவது விடயம் அல்லாஹ் கேட்பான், உனக்கு இப்படி ஒரு பேராரோக்கியமான உடம்பை தந்தேனே, வாழ்க்கையில் பல காலங்கள் இளமை காலத்தையும் சிறுபராயத்தையும் முதுமையுடைய காலத்தையும் பல்வேறுபட்ட காலகட்டங்களை உனக்கு மாறி மாறி வழங்கினேன், இந்த காலத்திலே அதற்கென்று கொடுக்கப்பட்ட அதனுடைய கடமைகளையும் பெரியவர் நிறைவேற்றினாயா, சிறுபராயத்தினுடைய கடமைகள் நிறைவேற்றப்பட்டனவா, இளமை பருவத்துக்கென்று சொல்லிய கடமைகள் நிறைவேற்றப்பட்டனவா, முதுமையுடைய காலத்திலே நிறைவேற்றினாயா, வாழ்க்கை முழுவதும் உனக்கு சே ஆரோக்கியத்தையும் தந்தேன், நோயையும் தந்தேன், எல்லாவற்றையும் தந்தேன், ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் உன்னது உடம்பை உடம்பின் மூலமாக செய்த செயற்பாடுகள் என்ன என்கின்ற ஒரு கேள்வி அல்ல கேட்பான். அதற்குரிய பதிலையும் நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும். மூன்றாவது அல்லாஹ்வுக்காக கேட்பது மிக முக்கியமான என்னுடைய தலைப்போடு பொருந்திய ஒரு விடயம், வன் மாளிகி வயிற்று அல்லாஹ்வுக்காக கேட்பான், உனக்கு உன்னுடைய வாழ்நாளையிலே பொருளாதாரத்தை தந்து அந்த பொருளாதாரத்தை நீ எங்கிருந்து சம்பாதித்தாய், எப்படி சம்பாதித்தாய், எப்படி நீ செலவு செய்தாய், இந்த இரண்டு கேள்விகளும் மிக முக்கியமான கேள்விகள். உனக்கு பொருளாதாரம் தந்தேன், பொருளாதாரம் என்பது மாதத்தை மாதம் ஒன்றுக்கு லட்சக்கணக்கில் ஒருவருக்கு சம்பளம் தருவது அல்ல பொருளாதாரம் என்பது, அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு நாள் சாப்பாடு என்னும் சாப்பிடுவதற்கு மிக பொருத்தமான முறையில் அவனுக்கு வசதி இருக்கும் என்றால் இறைவன் அவனுக்கு பொருளாதாரத்தை அள்ளி வழங்கி இருக்கிறான். பொருளாதாரம் என்பது ஏற்றத்தாழ்வுகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதாரத்து விடயத்திலே இருக்கும், ஆனால் அனைவருக்கும் பொருளாதாரம் இருக்கிறது. இப்படியான பொருளாதாரத்தை தந்த நீ அந்த பொருளாதாரத்தை எப்படி சம்பாதித்தாய், இறைவனுக்கு பொருத்தமான விதத்தில் சம்பாதித்தாயா, அல்லது வட்டி எடுத்தாயா, லஞ்சம் எடுத்தாயா, அல்லது வேறு விடயங்களிலே வட்டி வங்கிகளிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாயா, இப்படி வாழ்க்கையினுடைய சில யதார்த்தமான இன்றைய யதார்த்தமான சில விடயங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இரண்டாவது நீ எப்படி செலவு செய்தாய், எப்படி செலவு செய்தாய், யாருக்காக வட்டிக்கு கடன் கொடுத்தாயா, அல்லது வேறு விடயங்கள் அறமான விடயங்களுக்கு செலவு செய்தாயா, விபச்சாரத்துக்கு செலவு செய்தாயா, அல்லது வேறு விடயங்களுக்கு இஸ்லாத்துக்கு பொருத்தமில்லாத விடயங்களுக்கு நீ செலவு செய்தாயா என்கின்ற ஒரு மிக முக்கியமான கேள்விக்கும் அந்த சமயங்களால் பதில் சொல்ல முடியும். அன்பானவர்களே, தப்ப முடியும் என்றால் நினைக்கிறோம், வாழ்க்கையை யோசித்து பாருங்கள், வாழ்க்கை எத்தனை கணங்கள் எப்படியான சூழ்நிலைகளில் நாங்கள் இருந்திருப்போம், எப்படி எங்களுடைய சம்பாத்தியம் இருக்கிறது, எப்படி எங்களுடைய செலவீனம் இருக்கிறது என்கின்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் மிக ஆழமாக யோசிக்க வேண்டியிருக்கிறது. இறைவனிடம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் இருக்கிறோம். நான்காவது தான் அல்லாஹ்வுக்காக கேட்பான், உன்னுடைய அறிவு தொடர்பான விடயம், அறிவும் ஆற்றலும் உனக்கு தந்தேன், மற்றவர்களிடம் கொடுக்க முடியாத பல்வேறுபட்ட திறமைகளிடம் தந்தேன், இந்த திறமைகளை வைத்து இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்தாய், அறிவை வைத்து என்ன செய்தாய், அதை எப்படி பயன்படுத்தினாய், நான்கு பேருக்கு சொல்லிக் கொடுத்தாயா, அவற்றின் மூலமாக நான்கு பேரை உருவாக்கினாயா, உன்னை போன்ற திறமை வாய்ந்தவர்களை இந்த சமூகத்தில் உருவாக்கினாயா, அல்லது பொறாமை கொண்டாயா,
என்னை தவிர வேறு யாரிடமும் இந்த அறிவு சென்று விடக்கூடாது. நான் தான் மிக பொருத்தமானவனாக சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் உன்னுடைய மனம் சொன்னதா? இந்த விடயங்களை எல்லாம் அன்பானவர்களே மிக ஆழமாக யோசிக்க வேண்டிய விடயமாக அல்லாஹு தஆலா மறுமையுடைய நாளிலே சொல்வான். எந்த அளவுக்கு யாரோ இருந்தாலும் சரி இந்த நான்கு கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் இறைவனுடைய இடத்தை விட்டு நகரவே முடியாது, நகரவே முடியாது. அன்பானவர்களே, அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு ஆழமான ஒரு வினாவை பதில்களை நாங்கள் வினாக்குரிய பதில்களை இப்போதிருந்த எங்களுடைய சமுதாயங்களுடைய தனிப்பட்ட செயற்பாடுகளின் மூலமாக மாற்றி அமைப்பது எங்களது கடமை என்பதை நாங்கள் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்கள், இப்படியான பணத்துடைய விடயத்தில் பொருளாதார விடயத்தில் இஸ்லாம் இந்த அக்கறை காட்டியிருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பொதுவாக அன்புக்குரியவர்களே, இந்த பக்தி என்பது இன்றைய சமூகம் மாத்திரமல்ல, அம்மதியாவுக்கு மாத்திரம் தடுக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல. பன்னெண்டு காலமாக எப்போது மனிதன் படைக்கப்பட்டாலும் அந்த நாளில் இருந்து பக்தி என்பது தடுக்கப்பட்ட ஒரு காரணியாக இருக்கிறது. பக்தியை பொறுத்தவரைக்கும் இஸ்லாம் மிக தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு என்ன தெரியுமா சொல்லுகிறாங்க? மிக பயங்கரமான பல விடயங்களை பக்தி தொடர்பாக சொல்லுகிறார்கள். சூரா பக்ராவினுடைய 278 279 வசனங்களை பாருங்கள். அல்லாஹ்வுக்கு எப்படி சொல்லுகிறான்? சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம் பக்தி இருக்கிறது. அல்லதீனம் அவர்கள் எத்தனை என்றால் ரிபா, அவர்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் பக்தியை உண்ணுகிறார்கள், பக்தியோடு சாப்பிடுகிறார்கள். என்பது இங்கு குர்ஆனில் பக்தியை சாப்பிடக்கூடியவர்கள் என்கின்ற கருத்து அடிப்படையில் சொல்லப்படுகிறது. ஆனால் முஃபஸ்ஸிர்களுடைய கருத்து என்னவென்றால் என்பது பக்தியே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டவர். பக்தியே தன்னுடைய வாழ்க்கை, பக்தி தன்னுடைய வாழ்க்கை என்றால் எப்படி என்று தெரியும் அன்பானவர்களே? பட்டையை சாப்பிடுவது மாத்திரமல்ல, பட்டி கொடுப்பது மாத்திரமல்ல, பட்டி எடுப்பது மாத்திரமல்ல, பட்டியோடு என்ன தொடர்புகள் இருக்கிறதோ எல்லா தொடர்புகளும் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் நான் எப்பூனை இல்லாதமா எப்பூனை எத்தப்பட்ட விஷயத்தான் மசி மறுமையுடைய நாளிலே, மறுமையுடைய நாளிலே அவன் எழுப்புவான். சைத்தான் எப்படி அவனை தீண்டினால் எப்படி அவன் எழுதுவானோ, மக்கள் என்பது தீண்டினால் தொட்டால் கடித்தால் ஒரு விதமாக எழுந்துவானோ அதே போன்று மறுமையுடைய நாளிலே எழுந்துவான். இதை பார்த்தவர்கள் தலைவரிடம் இவன் பட்டியலை தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு சென்றவன் என்பதற்காக அன்புக்குரிய சகோதரி அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? பொருளாதாரம் என்பது இன்றைய சமூகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த அதிகமானவர்கள் சொல்வது என்ன தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையில் பட்டி எப்படி தகர்ந்து போக முடியும்? இன்று பல்வேறு துறைகளில் பல துறைகள் இந்த பட்டி இருக்கிறது. பல்துறைகளில் எதை எடுத்தாலும் பட்டி, கல்வித்துறையாக இருக்கட்டும், தொழிலுடைய விடயமாக இருக்கட்டும், அல்லது சம்பளம் எடுக்கக்கூடிய விடயமாக இருக்கட்டும், அல்லது எந்த விடயமாக இருந்தாலும் இந்த பட்டியினுடைய பெரும் பங்கு இருப்பதை பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போதும் கூட இந்த பட்டியங்களை எப்படி தகர்ந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு கேள்வி எழலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, முந்திய சமூகம் எப்படி தெரியுமா சொன்னார்கள்? அல்லாஹு தஆலா முதன் முதலாக இவைகளெல்லாம் பக்தி ஹராம், தடுக்கப்பட்டவைகள், செய்ய வேண்டாம் என்று சொன்னபோது அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? இன்னமும் பக்தி என்பது வியாபாரம் தானே, எப்படி ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை விற்று எப்படி நாங்கள் பணம் சம்பாதிக்கிறோமோ லாபம் சம்பாதிக்கிறோமோ அதே போன்று என்னுடைய செல்வத்தை வைத்து சம்பாதிக்கிறேன், பணம் சம்பாதிக்கிறேன், செல்வத்தை வைத்து அதன் மூலமாக லாபத்தை திரட்டிக் கொள்கிறேன். இரண்டும் ஒன்றுதானே, இன்னமல் பையும் சிலரிப்பா, இரண்டும் ஒன்றுதானே. வியாபாரம் ஒன்றுதான், வட்டியும் ஒன்றுதான். அந்த வியாபாரத்தின் மூலமாகத்தானே வட்டியின் மூலமாக வியாபாரம் செய்து வட்டி எடுத்தது போன்று வட்டியை கொண்டு வியாபாரம் செய்கிறேன் என்கின்ற கருத்துப்பட சொல்கிறதுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு விடயத்தை சொல்கிறான். எப்படி நீங்கள் இப்படியெல்லாம் யாக்கினும் பேசுகிறீர்கள், ஆனால் விளங்கிக் கொள்ளுங்கள், நாளின் மறுமையுடைய நாளிலே சைத்தான் சீண்டியவர்களைப் போன்று நீங்கள் விளக்கப்படுவீர்கள். அன்புக்குரியவர்களே, புகாரியினுடைய
மிக முக்கியமான ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் இருந்தார்கள். சமரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்து போது இரண்டு நபர்கள் என்னுடைய கனவில் கண்டு என்னை அழைத்துக் கொண்டு சென்றார்கள். ஒரு இடத்துக்கு என்னை அழைத்துக் கொண்டு சென்றார்கள். அங்கே செல்லுகிற போது அந்த ஒரு பசுமையான இடம் ஒன்று இருந்தது. அந்த பசுமையான இடத்தினுடைய என்னை அழைத்துக் கொண்டு சென்றார்கள். அழைத்துக் கொண்டு செல்லுகிற போது அங்கே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆறு நகுருமின் தமி, அந்த ஆறு சாதாரணமான ஆறு அல்ல, அது இரத்தத்தினால் நிரப்பப்பட்ட இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றின் நடுவே ஒரு மனிதனை கண்டு அந்த மனிதன் அந்த ஆற்றிலே இரத்த ஆற்றிலே தத்தளித்துக் கொண்டிருந்தான். அந்த சமயம் அந்த ஆற்றினுடைய வலது புறமாக அதனுடைய கரையிலே ஒருவர் பெண்ணால் பெரிய ஒரு பாரங்களை கையிலே வைத்துக் கொண்டு இருந்தார். அந்த மனிதன் தத்தளிக்கிறான், மூழ்கிறான், காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறுகிறான், கத்துகிறான். எப்படியும் நீந்தியாவது இந்த கரைக்கு அடைந்து விட வேண்டும் என்று நீந்து வருகிறான். இங்கே கரையிலே இருக்கக்கூடிய அந்த மலக்கு கல்லை எடுத்து பெருங்கல்லை எடுத்து அவனுடைய வாயிலையே போட்டு விடுகிறார்கள், தூக்கி வீசி விடுகிறார்கள். கல்லை கல்லை வீசியவர்கள் அப்படியே அந்த கல்லை உள்வாங்கிக் கொண்டு எந்த இடத்தில் நீச்சலை ஆரம்பித்தாலோ அதே இடத்தில் போய் நின்று விடுகிறான். மீண்டும் தத்தளித்துக் கொண்டு கதறிக்கொண்டு மீண்டும் கரையை நோக்கி ஒதுங்குவதற்காக நீந்திக் கொண்டு வருகிறான். மீண்டும் கல்லறி விடுகிறது. உடனே நான் கட்டியினை அழைத்து வந்தவர்களிடம் மன்றும் மண் உள்ள இவர் யார்? இவர் இந்த கல்லை எறிவதில் யார்? கல்லை உள்வாங்கிக் கொள்வது யார்? இப்படியான ஒரு தண்டனை மிக அடவருக்கு தக்க தண்டனை. சிலருக்கு ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் வந்துவிடும். சிலர்கள் என்னுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள், ரத்தத்தை பார்த்தாலே ஒரு விதமான சுற்றி வேண்டு விடுவார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற சமயம் ரத்தத்திலேயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் அன்புக்குரியவர்களே, அந்த இருவரும் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யாரசூலல்லாஹ், இவர்தான் பக்தியை வாங்கி பக்தி கொடுத்து பக்தியோடைய தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியவர். அதனால் தான் இவருக்கு இப்படி ஒரு தண்டனை. இந்த கல்லை தூக்கி வீசுவவர் அவருக்கு பொறுப்பாக போடப்பட்ட மலக்கு. அந்த மலக்கு இவர் வெளியே வரக்கூடாது என்பதற்காக வேண்டி கல்லை வீசிக் கொண்டிருக்கிறார். ரத்த ஆறு இருக்கிறது, இது ஒன்றுமில்லை, இவருடைய வாங்கியை மட்டுமினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய ரத்தம், அவர்களின் உரிமைப்பட்ட ரத்தம், அந்த ரத்தத்தினாலே ஆறு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது என்றானவர்களே. அன்புக்குரியவர்கள், ஒன்றை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பக்தியினுடைய விபரீதங்கள் இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது என்பது சொல்வதற்கு முன்னால் உண்மையிலேயே பக்தி என்பது என்ன என்பது தொடர்பாக, பக்தியோடு யார் யாரெல்லாம் தொடர்பு வருகிறார்கள் என்பது தொடர்பாக நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்கள் அதிகமானவர்கள் என்ன தெரியுமா விளங்குகிறார்கள், வட்டி என்பது ஏதோ ஒரு லட்சம் காசு கொடுத்து அதுக்கு ஏதோ வட்டி பிசினஸ் பண்ணுவது போன்று என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் வட்டி என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியுடைய 3258வது ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஸில ரிபா வ மூக்கிலஹு வ காதிபஹு வ ஷாஹிதைஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னார்கள், பக்தி என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மனிதர்களை சபிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபம், நபி அவர்களுடைய சாபம், யாருடைய சாபம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடி சாபம். யாருக்கு தெரியுமா, யாரெல்லாம் பக்தியின் மூலமாக உண்ணுகிறார்களோ. இன்று நிறைய பேர் இருக்கிறார்கள், ஒரு 10 மில்லியன் அல்லது 3 மில்லியன் 4 மில்லியன் 5 லட்சம் 60 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் காசை எடுத்து ஏதோ ஒரு வங்கியில் போட்டுவிட்டு அதிலே வரக்கூடிய பக்தி லாபத்தை மாத்திரம் உண்டு கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் இன்றைய சமூகத்தில் இருக்கிறார்கள் என்றார்கள். ஆற்றினர் பக்தியையே தன்னுடைய வாழ்க்கையில் உண்ணக்கூடிய நபரையும் மூக்கிலவோ அதை ஊட்டக்கூடியவருக்கும் காத்திடவோ அந்த வட்டியை எழுதுகிறார்கள்தான். இவ்வளவு வட்டி, இத்தனை வட்டி, வட்டியின் வட்டியினுடைய கணக்குகள் பார்க்கிறாரே, அந்த வட்டி கணக்கு பார்ப்பவரும் அந்த வட்டிக்கு சாட்சியாக இருப்பவர்களையும் அலைவசம் அவர்கள் தவித்தார்கள். அப்படி என்றால் இந்த 4 நபர்கள் மாத்திரம் நல்ல வட்டிக்கு உள்வாங்க பெறுபவர்கள்,
எழுபவர்களோ அல்லது சாயில் சாட்சியாக இருப்பவர்கள் மாத்திரமோ, வட்டி உண்பவர்களோ வட்டி கொடுப்பவர்கள் மாத்திரம் அல்ல, இதனோடு தொடர்புபட்ட அனைவரும். ஒரு வட்டிக்கு ஒருவர் எடுக்க போறாங்க, அவரை ஏற்றிச் செல்லக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவரும் கூட இருக்கிறார்கள். நண்பர்களே, இவர் வட்டி தான் எடுக்க போகிறார் என்று தெரிந்தில் ஒன்று, இவரை ஓட்டோவில் ஏற்றிக்கொண்டு ஒருவன் போகிறான் என்றால், பைக்கில் ஏற்றிக்கொண்டு போகிறான் என்றால், அதன் கூட இந்த வட்டி வசூல் செல்லாத அனைவருடைய சாபத்துக்கு ஆளாவான். ஆனால் இன்று சமூகத்துக்காரையும் இந்த அதிகமாக அதிகமானவர்கள் விரும்பும் இந்த தொழில் என்ன தெரியுமா? நான் ஒரு வங்கியில கணக்காளர், வங்கியில செய்யக்கூடிய தொழிலுக்கு ஒரு வட்டி வங்கியில செய்யக்கூடிய தொழில் இன்று மிக பிரதானமாக யோசிக்கப்படுகிறது, பெருமையாக பேசப்படுகிறது. எங்கே தொழில் செய்கிறேன்? வங்கியிலே தொழில் செய்கிறேன். என்ன தொழில்? அக்கவுண்டன்ட். என்னுடைய ரிசப்ஷன். இப்படி வங்கியிலேயே வேலை செய்வதை பெருமையாக யோசிக்கக்கூடிய ஒரு சமூக சூழ்நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்பானவர்களே, ஒரு சமூகம் அண்ணன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக ஆழமாக சொன்னபடியும் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் லியாசி அண்ணன், ஒரு காலம் வரும், ஒரு காலம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் என்ன அர்த்தம்? எப்படி உலகம் அறிவதற்குமே இந்த காலம் வந்தே தீரும். லியாசி அண்ணாது அமின் ஹராம் அமின் ஹலால். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மனிதன் தான் சம்பாதிக்கக்கூடிய பணம் ஹலாலில் இருந்து வருகிறதா ஹராமான பணமா என்பதை கூட பொருட்படுத்தவே மாட்டான். எப்படி பணம் வந்தாலும் சரி, காசு வருகிறதா, ஒரு 10 லட்சம் வருகிறதா, 20 லட்சம் வருகிறதா, கீழே 5000 வருகிறதா, என்ன வந்தாலும் அது ஹராமின் மூலமாக வருகிறதா ஹலாலின் மூலமாக வருகிறதா, அதுவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஏதோ பணம் வந்தால் சரி, தமிழ் வாழ்க்கையில் வந்தால் சரி, போதுமானது, சந்தோஷம், நிம்மதி, அதுமேதானே வாழ்க்கையினுடைய எல்லா யதார்த்தமான விடயங்களும் இருக்கின்றன என்கின்ற ஒரு விடயத்தில் இன்றைய மனிதன் இருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு விதத்திலே அன்புக்குரியவர்களை சொல்லி காட்டினார்கள் என்பதை நாங்கள் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று கட்சியினுடைய விடயம் பலவிதமாக இன்று மாறிவிட்டது, பலவிதமாக. இன்று பாருங்கள், இந்த வட்டியுடைய கம்பெனிகள், இன்று சாதாரணமாக ஒரு குழந்தை பிறந்தால் சாதாரணமாகவே இன்று வட்டி கம்பெனிகளிலும் பேங்குகளிலும் ஒரு சேவிங்களுக்கே ஓபன் பண்ணி விடுகிறார்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கை வெற்றியோடு கலரத்துமே இந்த அதிகமானவர்களுடைய பல ரூபங்கள் இன்று லோன் விடும், லீசிங், இன்சூரன்ஸ், எல்லா அனைத்துமே இன்று வட்டியோடு தொடரப்பட்ட ஒரு சமூக சூழலை இன்று பார்க்கிறோம். இன்று லோன் அன்புக்குரியவர்களை இன்று பார்க்கிறோம். எஜுகேஷன் லோன், வீட்டுக்கடன், பல்வேறு விஷயமாக இன்று லோன் 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 என்று அன்புக்குரியவர்களை அதிகமானவர்களுடைய விடயங்கள் இன்று அதிகமாக மார்க்கம் பேசுபவர்கள் கூட வங்கியிலே கணக்கு வைக்காதவர்கள் யாருமே இல்லை. 100%-90% ஏதோ ஒரு வங்கியிலே கணக்கு இருக்கிறது என்பவர்களே, கணக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை, கணக்கு தவறின்றி அர்த்தம் இல்லை, கணக்கு வைத்திருப்பதிலே அதுக்கு கட்டுப்பட்டுகளும் அதுக்கான சில சலுகைகளும் இருக்கிறது, அது தவறு இல்லை. ஆனால் அந்த வங்கி கணக்குகளின் போது பேசப்படுகின்ற விடயங்களும் அதன் மூலமாக நீட்டப்படுகின்ற விடயங்களும் இந்த அதிகமானவர்கள் பல்கலைக்கழகமாக, எங்களுடைய பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், அது வேறு விடயங்களாக இருக்கட்டும், தமிழ் நிறுவனங்களாக இருக்கட்டும், இன்று ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம் வருகிற போது அந்த இடத்திலே பணம் தான் அவர்களுக்கு மெயினாக அவருடைய உள்ளத்தை தொடுகிறதை ஒழிய அது பட்டி ஆயிட்டு பட்டி கொடுப்போமே பட்டி எடுக்கிறேனே இங்கே எந்த விதமான எண்ணப்பாடுமே இல்லை என்றார்கள். இந்த இன்சூரன்ஸ் பாருங்கள், அதேதானவர்கள் இன்சூரன்ஸ் பட்டிக்குரிய கம்பெனிகள், இன்சூரன்ஸ் இஸ்லாமிய அடிப்படையில் பொதுவாக இஸ்லாத்தில் இன்சூரன்ஸ் தடை இல்லை, யாரும் பிள்ளையாக வழங்கிக் கொள்ள வேண்டாம். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் சில விடயங்கள் இருக்கிறது, ஆனால் செய்யப்படுகின்ற விதங்கள், செய்யப்படுகின்ற அதற்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற விதங்களும், நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த கம்பெனிகளும் யாருடன் சேர்கிறோமோ அந்த விதங்கள் இன்று தவறாக இருக்கிறது என்பார்கள். லீசிங் உடையவுடைய அதிகமானவருடைய வாகனங்கள் இன்று அதிகமானவர்கள் இன்று முழுக்கணும் செலுத்தி அதிகமானவர்கள் என்று வாகனம் எடுப்பதில்லை, அதிகமானவருடைய வாகனங்கள் லீசிங்கிலே தான் ஓடுகிறது. அன்பானவர்கள் லோனி கொள்ளுங்க, இந்த பிள்ளையுடைய எஜுகேஷன் லோனி, வீடு கடன் திட்டம், இந்த பல்வேறு விதங்கள் இன்று பக்தியோடனும் கடனோடனும் தன்னுடைய வாழ்க்கை கொண்டு செல்லக்கூடிய எத்தனை பேர் எத்தனை பேர் என்ற இடத்தில் பார்க்கிறோம். விலகி செல்ல வேண்டும், லீசிங்கிலே வாகனம் ஓடுகிறோமா, ஏசிக்குள்ளே ஓட்டுக்கொண்டு ஓடுகிறோமா, நரக நெருப்பின் மீது ஓடுகிறோம்.
வங்கியிலே லோன் எடுத்துக்கொண்டு என்னுடைய பிள்ளையை படிக்க வைக்கிறேனா, என்னுடைய பிள்ளை நரக நெருப்பிலே படிக்கிறான், வீட்டு கடன் எடுத்து வட்டிக்காக வட்டியிலே எடுத்து வீடு கட்டுகிறேனா, என்னுடைய வீடு நிலைக்கும் என்று நினைக்கிறீர்களா? அன்பானவர்களே, நரகத்தின் மீது வீடு எட்டியிருக்கிறோம் அன்பானவர்களே. வங்கியிலே தொழில் வேண்டும், வட்டியோடு சேர்ந்த விடைகள் வேண்டும் என்று நினைக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் பதக்கத்தை இருக்காது, நாசம் வாழ்க்கையினுடைய தலைமையை பரம்பரை தலைமுறையாக தாக்கும், பரம்பரை தலைமுறையாக தாக்கும் அன்பானவர்களே. இது ஒரு சாதாரண விடயம் அல்ல, இந்த பல்வேறு நாட்டு திட்டங்கள் இருக்கிறது, லோனுக்கு இஸ்லாமிய கடன் வசதிகள் இருக்கிறது, இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் உலகவாரிய ரீதியில் தவிர்க்கப்பட்ட ஏற்றுக் கொள்ளப்பட்ட சப்போ கொடுக்கப்பட்ட தகவல் திட்டம் இருக்கிறது, பல்வேறு விதமான லீசிங்கை பொறுத்த வரைக்கும் அதற்கு மாற்றமான நிதானம் இருக்கிறது. அது இன்று கூட அதுவும் கூட ஒரு வாக்குவாதத்துக்குரிய எஸ்டிலாவுக்குரிய விடயமாக பார்க்கப்படுகிற போதிலும் அன்பானவர்களே, மிகச்சரியாக சில விடயங்கள் இஸ்லாமிய சரிய அடிப்படையில் இஸ்லாமத்துக்கு பொருத்தமான பல விடயங்கள் என்று அறிமுகப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றன. ஆனால் அவைகளெல்லாம் நாடுகளுக்கு மனம் தாங்கால் எங்கு லாபம், எங்கு இலகுவாக எடுக்கலாம்? பிரசிட்டர் பொதுவான அந்த ஆவணங்களை எங்கு மிக குறைவாக கொடுக்கலாம்? அங்கேதான் அவருடைய லோனையும், அங்கேதான் அவருடைய கடனும், அங்கேதான் இன்சூரன்ஸும், அங்கேதான் லீசிங்கும் என்று வாழ்க்கையில் எத்தனத்திலும் பத்தியத்தோடு பயப்படாத ஒரு சமூகத்தை இன்றைய சமூகத்தை பார்த்து வைத்து நாங்கள் எல்லாம் அன்புக்குரியவர்களை வெட்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு முஸ்லீம் என்பவர் எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு விடயத்தை சொல்கிறேன் கேளுங்கள், அல்லாஹ்வுக்காக குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது. சூரா பக்ராவினுடைய 275வது ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி அல்லாஹ்வுக்காக குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் என்ற விசுவாசிகளே, இத்தக்குல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயத்தை பாருங்கள், நீங்கள் ஒரு சிறந்த மோமினாக இருந்தால், அல்லாஹ் தஆலா ஒரு சிறந்த ஒரு மோமினரை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் சிறந்த ஒரு மோமினாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ரசூலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மோமினாக இருந்தால், இதுவரைக்கும் ஏதாவது வட்டி வாங்கி இருந்தால் அல்லது வட்டி ஆரம்பமாக எடுத்துக்கொண்டிருந்தால் இவ்வளவு தெரியும். இந்த குழந்தை வசனத்தை நீங்கள் தேவைப்பட்டீங்களாக இருந்தால் இஸ்லாத்தை பற்றி உணர்வுகள் தொடர்பாக நான் ஒரு முஸ்லீம் என்கின்ற உணர்வுகளுடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால் இவ்வாறு விட்டு விடுங்கள், இதை கேட்டோடு விட்டு விடுங்கள். பத்து கொடுத்தாலோ எடுத்தாலோ ஏதாவது செய்தாலோ அது அற்புதமான தொழில்கள் இருந்தாலோ இவ்வாறு விட்டு விடுங்கள். இல்லை என்றால் இதை கேட்கும் நீங்கள் இதை பரவாயில்லை, இப்படித்தான் பேசுவதெல்லாம் பேசுவார்கள், இவர்களுக்கு என்ன தெரியும்? வாழ்க்கை கொண்டு போக முடியுமா? பட்டி இல்லாமல் இருக்க முடியுமா? பட்டியோடு தொடர்படாமல் இருக்க முடியுமா? இவர்கள் சொல்வது போன்றெல்லாம் செயல்படுத்த முடியாதல்லவா என்று வயலம் தற்போது அப்படி நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நான் இப்படித்தான் இருப்பேன். நாங்கள் சிறு வேலை செய்வதால் பேசிவிட்டு போவீர்கள் என்று தொலை தருவீர்களா? நான் வலியுறு வேலை செய்கிறேன், பல்வேறு வேலை செய்கிறேன், இப்போது நீங்கள் சொல்லுவீர்கள் அவாம் வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள், நான் குட்டை விடப்போகிறேன், எனக்கு தெரிந்தார்கள் பார்க்கலாம், இப்படி இருக்கிறார்கள் கேட்டவர்களும் உண்டு. இப்படியான யாச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வைரம் தப்பலோ, இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் இன்றே தயாராக அட்ட மண்ணிலே அவ்வளவுக்கும் ரசூலுடன் பேசுவதற்கு யாருடன் போ, யாருடன் போவென்றானவர்களே? அல்லாஹ் சொல்கிறான், உன் முன்னே அல்லாஹ் வெளியாக இருக்கிறான், அல்லாஹ் கோலத்திலே நிற்கிறான், உன்னுடைய ரசூல் கோலத்திலே நிற்கிறார், தயாராக போருக்கு சேர்த்து பார்த்து. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்காக எந்த கடமைகளுக்கும் எந்த தடுக்கப்பட்ட விடயங்களுக்கும் இப்படியான ஒரு வாக்கும் சாதிச்சிருந்தது. மக்களவையுடைய 275வது ஆயத்தை எடுத்து பாருங்க, இப்படியான வார்த்தையில் அவ்வளவு சரி ரசூலும் சரி எந்த மார்க்கத்தோடு எந்த கடமை எடுக்கும் யூஸ் பண்ணியதே இல்லை என்பானவர்கள், அப்படி இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை அல்லாஹ்வுக்காக தெளிவாக சொல்கிறார். மக்களை விட்டுவிடு இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய நேரடியாக பொறுப்புவார், நேரடியாக பொறுப்புவார். அன்புக்குரியவர்களே, சகல வல்லமையும் சகல விடயங்களும் சகல வாழ்க்கையுடைய யதார்த்தபூர்வமான எல்லா விடயங்களையும் அனைத்தையும் இறைவனுடைய நியமத்தில் அனுபவிக்கிறோம். அப்படி இருக்கிறது இறைவனுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்ற துணிச்சல் எங்களுக்கு எங்கிருந்து வந்தது? எங்கும் வந்தவர்கள் என்பார்கள். வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்கள், யதார்த்தபூர்வமான சந்தர்ப்பங்கள் அமையும். இதெல்லாம் முன்னேற்றம் என்று வழங்கும். வட்டியிலே ஓடுகின்ற கார், வட்டியிலே ஓடுகின்ற ஏழை விடையிலே, வட்டியிலே தன்னுடைய வாழ்க்கை கொண்டு போகின்ற விடையில் எல்லாம் இப்போதுதான் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது என்கின்ற தேக்கப்பாடு கொடுக்கும். ஆனால் யதார்த்தம் அது வல்ல, யதார்த்தம் அது வல்ல என்பார்கள். அல்லாஹ்வுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? பையக்கிலே வரக்கூடிய அதி மறுமை நாள் வருவதற்கு முன்னர், மறுமை நாள் வருவதற்கு முன்னர் ஒவ்வொரு முஸ்லிமையும் பக்தியினுடைய புகையாளர்கள் அண்டை செய்யும். ஒவ்வொரு முஸ்லிமையும் பக்தி ஏழோடு நிறுத்தும் மக்களுடைய புகையாளர்கள் அண்டை செய்யும். அதே சமயம் நபியவர்கள் சொன்னார்கள், இமாம் இவரு மக்கள் பிரதிநிதிகளாவுடைய அதி ரிவாயத் அகமதிலே வரக்கூடிய அதி பக்தியினால் ஈர்க்கப்பட்ட பொருளாதாரம், பக்தியால் ஓடக்கூடிய காராக இருக்கட்டும், பக்தியால் ஓடக்கூடிய எந்தவிடமாக இருக்கட்டும், ஏதோ ஈர்க்கப்பட்ட பொருளாதாரம் அதிகமாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அதன் முடிவு மிக கஷ்டமாகத்தான் இருக்கும். அதனால தான் உங்களுடைய நாட்டமே இருக்கும். எத்தனை பேர் தெரியுமா, பள்ளியிலே லோன் எடுத்து எத்தனைவருடைய வீடு அடமானம் வைக்கப்பட்ட, அப்படியே பறிமுதல் செய்யப்பட்ட வரலாறு இருக்கிறது. மானம் போய், மரியாதை போய், எல்லாவற்றையும் தூக்கி ஒரு முஸ்லிம் என்கின்ற அடிப்படை காரணிகளையும் தூக்கி வைத்துவிட்டு இன்று ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அடிப்படையான முஸ்லிம் என்று வெளியிலே பெயர் காட்டிக்கொண்டு நடந்துகொண்டிருக்கக்கூடிய எத்தனை பேரை பார்க்கிறோம். சிறு சிறு விடங்களில் கூட இன்று வட்டி இருக்கிறது என்பார்கள். இன்று பார்க்கிறோம் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தோழிப்பாளர்கள் போலிலே சிம் இருக்கிறது, அதிலே பல கம்பெனிகள் இருக்கிறது, அதிலே எங்களுக்கு தெரியும். அதனுடைய ரீசார்ஜ் கார்டில் இருக்கக்கூடிய அந்த பெருமானம் முடிந்துவிட்டால் கடன் எடுக்கக்கூடிய வசதி இருக்கிறது. கடன் எடுக்கவையா, ஒரு டைலக்டே 40 ரூபாய் 200 வரைக்கும் கடன் எடுக்க முடியும். அவர்களுடைய அந்த கால எண்ணங்களை பொறுத்து அப்படி இருக்கிற நிலையத்திலே இன்று கூட சாதாரணமாக வட்டி என்று தெரியாமல் எத்தனை பேர் செய்கிறார்கள்? ஒரு கடன் எடுப்போம் என்று வைத்துக் கொள்ளவுமே ஒரு 40 ரூபாய் நேரமாக எடுத்து விட்டு இன்னும் காட்டுவார்கள் ஒவ்வொரு 40 ரூபாய் வெட்டு விடுவார் என்று வைத்துக் கொள்ளவுமே அந்த வெட்டுகிறவர்கள் சேவிங் சார்ஜ் என்று வெட்டுவார் அல்லவா? சேவிங் சார்ஜ் 2 ரூபாய் ஒரு 40 ரூபாய்க்கு வெட்டுப்படும். பெரும்பான்மையா அப்படித்தான் இருக்க வேண்டும். 2 ரூபாய் வெட்டுப்படும். அந்த 2 ரூபாய் என்னென்னு நினைக்கிறீர்கள்? அந்த 40 ரூபாய்க்கு வெட்டப்படக்கூடிய 2 ரூபாய் என்ன ரூபாய் அது? நீங்கள் எடுத்த கடனுக்கு தாழ கம்பெனியோ வேறு கம்பெனிகளோ உங்களிடம் அளவிடக்கூடிய வட்டி என்பவர்களே, இந்த சர்வசாதாரணமாக இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை போனிலே சாதாரணமாக ரீசார்ஜ் முடிந்துவிட்டால் இதை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். தெரிந்தோ தெரியாமல் வலியரை நாங்கள் வட்டிக்கு ஈர்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் இந்த வட்டி, எல்லா இடங்களிலும் வட்டி. இது ஊருக்குள்ளே பேசுகிறார்கள், லோன் எடுக்க வேண்டுமா, எடுக்க வேண்டுமா, லோன் மேனேஜர்ஸ்மா போகும் இடங்களில் லோன் எடுக்க வேண்டுமா, எடுங்கள் 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 என்று வட்டிக்கான மோட்டிவேஷன் என்று செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா அன்பானவர்கள். சாதாரணமாக அன்புக்குரியவர்களே, இவர்களெல்லாம் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தில் இஸ்லாமியன் என்று சொல்லக்கூடிய ஒரு மோமின் என்று தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனுக்கு எந்த விதத்தில் உகந்த ஒரு காரியமும் அல்ல, அதை செய்ய தூண்டுகிற ஒரு விரைவும் அல்ல என்பானவர்கள். எந்த அளவுக்கு தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்கிறேன், இதைவிட ஒரு பாரமூலமாக ஒரு விடயத்தை சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வட்டி இருக்கிறது, வட்டி 70 கதவுகளுக்கு இருந்தது, 70 விதமாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அதிலே ஐசருகா அதனுடைய ஆக தர தாழ்ந்த ஒரு கதவு என்ன தெரியுமா வட்டியினுடைய இன்னைக்கு மது, அது கீழ்த்தரமான தரம் என்ன தெரியுமா? ஒருவன் வட்டி எடுக்கக்கூடிய ஒரு தனி மனிதன் வட்டி எடுத்ததன் காரணமாக அவனுடைய ஆக குறைந்த தண்டனை தன்னுடைய தாயோடு தினாக்குது, தன்னுடைய தாயோடு தினாக்குவதற்கும் தன்னுடைய தாயை திருமணப்படுத்துவதற்கும் சமம் என்று அமைச்சர்களாக அறிவிப்பும் அவர்கள் சொன்னார்கள். வெட்கமாக நீங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு ரோசம் வர வேண்டும் என்றாலும் இந்த வார்த்தையை கேட்டவுடன் அப்படியே கூறி குறைந்து உடம்பெல்லாம் நடுநடுங்க வேண்டும். ஒரு மேலாக இருந்தால் இப்பொழுது ஒரு காரணமான வார்த்தை இருக்குமா என்பார்கள். இந்த அளவுக்கு இஸ்லாம் ஆழமாக இந்த வட்டினுடைய விடயத்தை சொல்கிறது என்பார்கள். நாங்கள் எல்லாம் ஒரு தரம் சிந்தித்து பார்ப்போம், உங்களுடைய வாழ்க்கை எங்கே செல்கிறது, உங்களுடைய வாழ்க்கையுடைய பொருளாதாரம் எப்படி செய்கிறது? யாராவது சாதாரணமாக காசு தருகிறேன் என்றால் என்னவென்றாலும் சரி ஓடிப்போய் விழுந்து விடக்கூடிய ஒரு சமூகத்தை தான் என்று பார்க்கிறோம். வட்டியே வட்டியிலேயே ஒரு குறைவு பார்ப்போம், முதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, சில தருணங்கள் வாழ்க்கையில் திரும்பக்கூடிய யோசிக்கக்கூடிய சில தருணங்கள், அந்த தருணங்களை நாங்கள் மிகச்சரியாக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுத்தாலா இன்னும் உங்களையும் இந்த பெரும் ஒரு பட்டி, பெரும் ஒரு பாவமான சபோகால் பெரும் பாவங்களில் ஒன்றான இந்த பட்டியை விட்டு கவிழ்ந்து கொள்வதற்கு அல்லாஹ்வுத்தாலா எனக்கும் உங்களுக்கு சோதிக்குவானாக. யா அல்லாஹ், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இறைவா, நாங்கள் அறிந்து அறியாமலும் தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் அறியாதவர்களாக இருக்கிறோம், செய்யாதவர்களாக இருக்கிறோம், புரியாதவர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ், பாவத்தை பாவம் என்று அறிந்தும் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் இருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பக்தியுடைய உத்தரவு வாழ்க்கை சுரமாக்குவாயாக. சிறந்த ஒரு மோமினான முஸ்லிமான மனிதனாக எங்களை மாற்றுவாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கொண்டு எங்களுடைய துஆவை வழிநடத்தாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.